சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் 8 அத்தியாயம் குருவாளின் கதை. ஆற்றுக்கு அக்கறையில் இருந்த தமது அரண்மனைக்கு புறப்பட்டுவிட்ட அமைச்சர் அழிம்பில்வேள் தனது கையில் இருந்த குருவாளை கண்டதும் பிரமித்து நின்று அந்த குருவாளை கையில் வாங்கி திருப்பி பார்த்து, அந்த குருவாளை பெற மன்னர் எது வேண்டுமானாலும் தருவார் என்று கூறியதும் வியப்படைந்த கடல்வேந்தன், அப்பேற்பட்ட மகிமை இதில் என்ன இருக்கிறது என்று உணவினார். அமைச்சர் அழிம்பில்வேள் உடனடியாக பேச சிறிது தயங்கினாலும் பிறகு சமாளித்துக் கொண்டு, ஏற்கனவே சொன்னேன், இதோடு சேர நாட்டு வரலாறு கலந்திருக்கிறது என்று மீண்டும் கூறினார். அடுத்த கேள்வியை கடல்வேந்தன் தொடுக்கு முன்பே அந்த குரு வாளின் பிடியை துருப்பி கழுகின் விரிந்த சிறகுகளின் அடியை காட்டி, இதை பார் என்று கூறினார். கடல்வேந்தன் கழுகு சிறகுகளின் அடிப்பாகத்தை பார்த்தான். அதில் சில வரிகள் வெளிநாட்டு மொழி ஏதோ ஒன்றில் எழுதப்பட்டிருந்ததை கவனித்து, ஆம், ஏதோ எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். அமைச்சர் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தமது தலையை அசைத்தார். அது என்ன மொழி தெரியுமா என்று வினவவும் செய்தார். தெரியவில்லை என்றான் கடல்வேந்தன். இந்த குருவாளை இதற்கு முன்பு நீ பார்த்ததில்லையா? அமைச்சரின் கேள்வியில் வியப்பு ஒலித்தது. குருவாளை பார்த்திருக்கிறேன், இத்தனை கூர்ந்து கவனித்ததில்லை. அமைச்சர் இத்தனை கேள்விகள் எதற்காக கேட்கிறார் என்று நினைப்பால் கடல்வேந்தன் சிறிது குழப்பமும் அடைந்தார். அமைச்சரே குருவாளின் கதையை விளக்க முற்பட்டு, வேந்தனே, இதன் சிறகுகளின் அடிப்புறத்தில் இருப்பது கிரேக்க மொழி. இது சேர மன்னர் செங்குட்டுவனின் உயிரை காத்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் தான் இது. ஆனால் இன்று நினைத்தாலும் உடல் செழிக்கிறது எனக்கு என்றார். சிறிது நிதானித்து விட்டு மேலும் சொன்னார், கடல்வேந்தனே, சேர மன்னர் தோல்வழியும் வாழ்வழியும் உலகமறிந்தவை. வடநாட்டு மன்னரையும் வெற்றி கொண்டு இமயத்தில் ஒரு லட்சணையையும் பொறித்து வந்த சேர மன்னர் செங்குட்டுவர் அடிக்கடி கடல் புறமும் யவனர் சேரிக்கும் செல்வார். சேரர் தலைநகர் கரூர் வஞ்சியானாலும் இந்த முசிறி மாநகரில் அவருக்கு ஒரு தனிப்பட்ட அன்பு உண்டு. சுள்ளியாற்று சங்கமத்துறையில் நின்று எத்தனையோ முறை கடலை உற்று பார்த்திருக்கிறார். அப்பொழுது பல முறை சேர நாட்டு படைத்தலைவர் வில்லவன் கோதையும் நானும் கேட்டிருக்கிறோம் மாமன்னரை, இந்த கடலை ஏன் துருவி பார்க்கிறார்கள் என்று. சேரர் பெருமான் ஒரு நாள் பதில் சொன்னார், இதற்கு அப்பால் யவன நாடு இருக்கிறது. அதை பற்றி வணிகர்கள் எல்லோரும் பெருமையாக பேசுகின்றார்கள். அங்குள்ள செல்வம் வீரம் எல்லாவற்றையும் பாராட்டுகிறார்கள். அந்த நிலத்தை வெற்றி கொண்டால் என்ன என்று சிந்திக்கின்றேன் என்று. அது முடிகிற காரியமா என்று வில்லவன் கோதை கேட்டார். மேதைக்கு முடியாதது எதுவும் இல்லை, பேதைக்கு முடிந்தது எதுவும் இல்லை என்று மன்னர் சொன்னார். சேர மன்னர் மாமேதை, கருத்தை வைத்து ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதை முடிக்காமல் விடமாட்டார். அன்று உருவான கரு அந்த நோக்கம் மன்னர் மனத்தை விட்டாகலவில்லை. அன்று முதல் அடிக்கடி யவனர் குடியிருப்புக்கு செல்ல தொடங்கினார். யாருக்கும் தெரியாமல் தனியாகவே சென்றார். இப்படி பல நாட்கள் கடந்தன. ஒரு நாள் சுள்ளியாற்றன் கரை அரண்மனை திரும்பிய போது ஒரு யவன சிறுவனை கைகளில் தூக்கி வந்தார். அவனை வாங்கிக் கொள்ள வந்த பணிமக்களை விலகும்படி கையை சைகை செய்து தமது பள்ளியறைக்கு அவனை தூக்கிச் சென்றார். அவருக்கு மன்னர் பிரானின் வைத்தியரே வைத்தியம் செய்தார். வைத்தியரை விசாரித்ததில் யாரோ ஒரு யவன சிறுவன் முதுகில் பெரிய கத்தி குத்து குற்றுயிரும் குலை உயிருமாக கிடக்கின்றான். மன்னர் மேல் வீசப்பட்ட குருவாளை அவன் ஏற்று மன்னரை காப்பாற்றினானாம். வைத்தியம் செய்கின்றேன் என்று சொன்னார் வைத்தியர். அதற்கு மேல் எதுவும் சொல்ல மறுத்தார். நாட்கள் ஓடின. இருமுறை வஞ்சி தலைநகரில் இருந்து முக்கிய செய்திகள் வந்தன. அங்கிருந்த அமைச்சர்கள் மன்னரை திரும்பி வரும்படி விண்ணப்பித்துக் கொண்டார்கள். ஆனால் மன்னர் முசிறியை விட்டு நகரவில்லை. 2 மாத காலம் அங்கிருந்து அரசாங்க அலுவல்களை கவனித்தார். பரணரையும் அங்கு வரவழைத்துக் கொண்டார். யவன சிறுவன் கால காலத்தில் குணமடைந்தான். ஆனால் அவன் பகல் வேளைகளில் அரண்மனையை விட்டு வெளியே வருவதில்லை. இரவில் மட்டும் மன்னரோடு படையில் சுள்ளியாற்றில் பயணம் செய்வான். அவன் மொத்தம் 4 மாதங்கள் அங்கு தங்கியிருந்தான். ஒரு நாள் அவன் திடீரென்று மறைந்து விட்டான். அவனை வலை போட்டு தேடினோம், கிடைக்கவில்லை. அவன் மறைந்து 1 வாரம் கழித்து யாரோ ஒரு அயல் நாட்டு வணிகன் மன்னரை தேடிக் கொண்டு வந்தான். ஏதோ செய்தி சொன்னான். ஆனால் எங்களுக்கு அது என்ன என்பது புரியவில்லை. மன்னர் அவனை தனிமையில் சந்தித்தார். அவன் போன பிறகு என்னையும் வில்லவன் கோதையையும் அழைத்து இந்த மாதிரி ஒரு குருவாளை எங்களிடம் காட்டினார். அந்த குருவாள் சுற்றப்பட்டு வந்த வெள்ளை சீலை ஒன்றையும் காட்டினார். சீலையில் ஒரு கடிதம் மிக நீளமாயிருந்தது. அதை காட்டிய மன்னர் சொன்னார், இங்குள்ள யவனர்களிடம் எச்சரிக்கையாயிருக்கும்படி கடிதத்தில் கண்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பவன் அந்த யவன சிறுவன். அந்த குருவாள் யவனராஜ குடும்பத்தினுடையது என்று குறிப்பிட்டு இதே மாதிரி சித்திரத்தை சீலையில் தீட்டி வருபவனிடம் இந்த குருவாளை கொடுத்து விடுவோம், அது போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேரும் என்று எழுதியிருக்கின்றான் என்று விளக்கினார் மன்னர். வணிகத்துக்கு நிராம பொருள் கொடுத்து அனுப்பினார். அடுத்து யவனர் சேரியிடம் அதிக கண்காணிப்பை ஏற்படுத்தினார். ஆனால் எதுவும் நிகழவில்லை. யவனர் சேரி அமைதியாகவே இருந்தது. அவர்களிடமிருந்து வியாபாரமும் சுங்கவரி பணமும் அதிகமாகவே வந்து கொண்டிருந்தன. அந்த குருவாளை மன்னர் பத்திரமாக வைத்திருந்தார். ஒரு நாள் சுள்ளியாற்றின் கரையிலிருந்து திரும்பிய போது இடையிலிருந்து அந்த குருவாள் காணப்படவில்லை. அதற்கு பதில் அவர் இடையில் அதே குருவாளின் படம் வரையப்பட்ட சீலை மட்டுமே இருந்தது. அரண்மனை திரும்பிய மன்னர் ஒரு குறிப்பிட்ட படையின் அடையாளத்தை சொல்லி அதை மடக்கி கொணருமாறு ஆற்றங்கரை காவலருக்கு உத்தரவிட்டார். அவர் சொன்ன அடையாளம் உள்ள படகு மாயமாய் மறைந்து விட்டது. திரும்ப அது இந்த பிராந்தியத்தில் காணப்படவில்லை. அந்த குருவாளை திரும்ப கொணர்பவர்களுக்கு யவனர் பொற்காசுகளை நிரம்ப அளிப்பதாக பலமுறை அறிவித்தார். குருவாளும் வரவில்லை. அதை பற்றி பிறகு எந்த செய்தியும் இல்லை. இப்பொழுது 20 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இதுவரை எந்த செய்தியும் கிடையாது. இன்றுதான் நான் இதை பார்க்கிறேன். இத்தோடு கதையை முடித்தார் அமைச்சர். இப்பொழுது கூட இதை நீ என்னிடம் கொடுக்கலாம் என்றார். கொடுத்தால் கடல்வேந்தன் மினம்பினான். அரசரிடம் பரிசு பெறலாம் அமைச்சர் ஆசை காட்டினார்.
அரசர் பரிசு கொடுக்க கூடிய நிலையில் இருக்கிறாரா கடல்வேந்தன் கேட்டான் ஏளனத்தோடு.
ஏன் இல்லை?
அவருடைய பொருளையே அவரால் காப்பாற்ற முடியவில்லையே. அவருடைய 2 பெட்டி வரிப்பணம் என்னிடம் இருக்கிறதே.
கொள்ளையடித்தாய்.
எப்படியோ என்னிடம் இருக்கிறது என்று கடல்வேந்தன். அமைச்சரே, கடல்வேந்தன் தனது நண்பர்களை கைவிட்டதாய் சரித்திரம் இல்லை. இனியும் அது ஏற்படாது. இது எனது மரக்கள தலைவன் கிளேசியஸுக்கு சொந்தம். அவனிடம் திரும்பி போகும் என்று திடமாக சொன்னார். மேற்கொண்டு ஏதும் பேசாமல் அழும்பில் வேள் சஞ்சயனோடு தமது மாளிகைக்கு கிளம்பினார். அவர் சென்றதும் கட்டிலின் மூலையில் உட்கார்ந்திருந்த நிலக்கள்ளியை நோக்கிய கடல்வேந்தன்,
நிலக்கள்ளி, விசித்திரமான கதை அல்லவா
என்று வினவினான். ஆம் என்றால் நிலக்கள்ளி. கட்டிலை விட்டு இறங்கி கடல்வேந்தன் பக்கத்தில் நின்று கொண்டாள்.
இதற்கு முன்பு இந்த கதையை கேட்டிருக்கின்றாயா
என்று கடல்வேந்தன் நிலக்கள்ளியை கேட்டான்.
நீங்கள்?
நிலக்கள்ளி திருப்பினால் கேள்வியை.
கேட்டதில்லை.
உங்களை விட எனக்கு வயது குறைவு. நான் எப்படி கேட்டிருக்க முடியும்?
அறிவு வயதை பொறுத்ததல்ல.
ஆனால் அனுபவம் வயதை பொறுத்தது.
உங்களுக்கு இருக்கும் அனுபவம் எனக்கு ஏது
என்று வினவினால் நிலக்கள்ளி. அதற்கு மேலே உரையாடலை வளர்க்காத கடல்வேந்தன்,
வா நிலக்கள்ளி என்று அமைச்சர் மகளை அழைத்துக் கொண்டு புறப்பட்டான். புறப்பட்ட சமயத்தில் மூதாட்டியை நோக்கி, அம்மா, இன்னும் 3 நாட்களுக்கு இந்த இல்லத்தை மூடிவிடு என்று உத்தரவும் இட்டான்.
இல்லத்தில் இருந்து கிளம்பி சுள்ளி ஆற்றங்கரைக்கு வந்ததும் அங்கிருந்து படகு எதிலும் ஏறாமல் அதன் கரையோரமே மேற்கு நோக்கி நடந்தான் நிலக்கள்ளியின் கையை பற்றிய மன்னம். சுள்ளியாறு கடலோடு கலக்கும் இடத்திற்கு வந்ததும் கடற்கரையில் இழுத்து விடப்பட்டிருந்த சிறு படகு ஒன்றை மீண்டும் நீரில் தள்ளி நிலக்கள்ளி ஏறியதும் தானும் ஏறி படகை செலுத்தலானான். படகு கடலின் புகுந்த பிறகு மீண்டும் கடற்கரையிலிருந்து அதிகம் விலகாமல் ஓரமாகவே சென்றது. சுமார் 1/2 ஜாமம் இப்படி பயணம் செய்த பிறகு எட்ட இருந்த ஒரு மரக்கலத்தை நோக்கி சென்றது. அந்த மரக்கல நூல் ஏணியில் முதலில் நிலக்கள்ளியை ஏறவிட்ட கடல்வேந்தன் அவளை தொடர்ந்து தானும் ஏறினான். அவர்கள் தளத்தில் ஏறுவதற்கு பொழுது புலர்வதற்கும் சரியாயிருக்கவே தமிழக மாலுமிகள் வேட்டிகளை இறுக்கி கட்டியும் பிற நாட்டு மாலுமிகள் சராயை சுருட்டி விட்டுக் கொண்டும் தளத்தை சுத்தம் செய்யலானார்கள். கிளேசியஸும் தனது அறையிலிருந்து வெளியே வந்து கப்பலை சாதாரண மாலுமிகளோடு சேர்ந்து சுத்தம் செய்ய தனது மேலங்கியை கழற்றி இடையில் கட்டி கொண்டு தளத்தை சுத்தம் செய்ய குனிந்தான் துடைப்பத்துடன். அவன் முதுகை கவனித்த நிலக்கள்ளி பிரமித்தாள். அதில் ஒரு குருவாள் பாய்ந்த தழும்பு பெரிதாக தெரிந்தது. அதை அடுத்து பச்சையும் குத்தப்பட்டிருந்தது. நிலக்கள்ளி கடல்வேந்தனை நோக்கினாள். அவன் முகம் கல்லாயிருந்தது. பதிலே சொல்லாமல் கடல்வேந்தன் அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு தனது அறைக்கு சென்று விட்டான். நிலக்கள்ளி தரதரவென்று இழுக்கப்பட்ட சமயத்திலும் திரும்பி திரும்பி கிளேசியஸின் முதுகை பார்த்து கொண்டே சென்றாள். அவளை அறைக்குள் அழைத்து சென்றதும் கதவை மூடிய கடல்வேந்தன்,
இந்த மரக்களத்தில் இருக்கும் வரை இன்று கண்டதை யாரிடமும் சொல்லாதே
என்று கண்டிப்பான குரலில் கூறினான். கூறினால் நிமிழ்ந்து நின்று இருமா போட வினவினாள் நிலக்கள்ளி.
உன் உயிர் அரை காசு பெறாது
என்றான் கடல்வேந்தன். அவன் முகத்தில் கவலை அதிகமாக படர்ந்திருந்தது.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன்.
உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.